அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய்விட்டார், மீண்டுமாக ஒரு காலத்தில் வருவார், அதுக்கு நடுவில் இப்போ அவர் ஒன்றும் பெருசாக செஞ்சுக்கிட்டு இல்லை, அவர் ரிலாக்ஸாக பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு அநேகருக்கு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு நம்ம இருதயத்தை ஆழ்த்த பண்ணும்போது கிறிஸ்து ஒரு விசுவாசிக்கு யார் என்ற பாடத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த நிமிடம் என்ன செய்கிறார் என்ற ஒரு பார்வையை, ஒரு கிளிம்ஸான பார்வையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நிமிஷம் மாத்திரம் இல்லை, இரவும் பகலுமாக இடைவிடாமல் 24/7 இருபத்தி மணி நேரம் 7 நாள் 365 நாள் வருஷத்தில் இடைவிடாம நமக்காக அவர் செய்து வருகிற ஒரு காரியத்தை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். கிறிஸ்து எனக்கு யார் என்ற பாடத்தில் மிகவும் ஆறுதலான, மிகவும் ஊக்கத்தரக்கூடிய ஒரு சத்தியம் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசிக்கு ஒரு தெய்வீக வக்கீல், இங்கிலீஷில் அட்வொகேட் அப்படின்னு வரும், தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் வக்கீல்னு போடலை, பரிந்து பேசுகிறவர் அப்படின்னு போட்டுட்டாங்க, ஆனால் அது வக்கீல்னு வந்திருக்கணும் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. உங்கள் வேத புத்தகத்தில் 1 யோவான் 2:1 நான் வாசிக்கிறேன். ரெண்டாவது அதிகாரம் 1:2, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி பரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்கதான் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஒருவன் பாவம் செய்வானானால் நமக்காக ஒரு வக்கீல் இருக்கிறார், நமக்காக ஒரு வாதாடுறவர், ஒரு அட்வொகேட் இருக்கிறார். அதான் அந்த வசனம் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இந்த பகுதியில் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், 3 தலைப்பில் புரிஞ்சுக்குவோம். இந்த நிருபத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிற சந்தர்ப்பம் வெரி இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப அருமையாக இருக்கும் அதை புரிஞ்சிக்கும் போது. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து நமக்கு வக்கீல் என்ற மிக அருமையான குட் நியூஸ், ஒரு சுவிசேஷ செய்தி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பணியை அவர் எப்படி செய்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பயன்பாடுகளோடு நம்ம முடிக்கலாம். இந்த 1 யோவான் எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க தெரியல, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு உண்மையான விசுவாசி யார், ஏன்னா பல பேர் விசுவாசின்னு சொல்றதுனால அந்த காலத்தில் யோவான் என்ன பண்ணுறாரு, டெஸ்ட்டுங்களாக கொடுத்துட்டு போகிறார், இவன் தான் விசுவாசி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டெஸ்ட்டு. 1:5 தேவன் ஒளியாக இருக்கிறார், அவருக்குள் இருக்கிற எந்த இருளும் இல்லை, நான் தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி இருளில் நடந்தால் நாம் பொய் பேசுகிறவராக இருக்கிறோம். நான் விசுவாசினா ஒளியில் நடக்கணும். 2:3 இதனால் நாம் அவரை அறிவோம் என்று அறிந்திருக்கிறோம், எதினால் நாம் அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தால். ஒரு விசுவாசி கீழ்ப்படுகிறவன், ஒபீடியன்ஸ் அவன் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றாரு. அவரை அறிவேன் என்று சொல்லி அவருடைய கற்பனைகளை கீழ்படியாமல் போனால் அவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 2:9 வெளிச்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் இருக்கிறான். 2:15 உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாது இருங்கள், உலகத்தை அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. இன்னொரு டெஸ்ட் 29 அவர் நீதிபரராக இருப்பது போல் அவரை அறிந்திருந்தால் அவன் நீதியை நடப்பிப்பான். இன்னொரு டெஸ்ட், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போற டெஸ்ட், மூணாவது அதிகாரம் 6வது வசனத்துல, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் அவரை அறியவும் இல்லை, அவரை காணவும் இல்லை. 7வது வசனம், நீதியை நடப்பிக்கிறவன் நீதியை உள்ளவனா இருக்கிறான், அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது போல், பாவத்தை நடப்பிக்கிறவன், பாவத்தை செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, அவன் பாவம் செய்ய மாட்டான். இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்துட்டே போற. என்ன, ஒரு விசுவாசியா இதான்பா டெஸ்ட், நீ இருள நடக்க கூடாது. ஒரு விசுவாசியா ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். ஒரு விசுவாசியா இருந்தா உலகத்தை நேசிக்கிறவனா இருக்கக்கூடாது. உலகத்தின் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சைகளையும் இருக்கக்கூடாது. நீதியை நீ நடப்பிக்கணும், பாவம் செய்யக்கூடாது. இதெல்லாம் டெஸ்ட், ஸ்ட்ராங், இது வெள்ளை, இது கருப்பு, இது விசுவாசி, இது விசுவாசி இல்லைன்ற மாதிரி காமிச்சிட்டு போற. இதை வச்சு நம்மள ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்ம யாருமே இங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் டெஸ்ட், இதை வச்சுதான் நீங்க இதெல்லாம் இப்படி இருக்கிறவங்க தான் கம்யூனியனை எடுக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கம்யூனியனை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம், கம்யூனியன் எடுக்காம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா என்னுடைய அன்பு பரிபூர்ணம் இல்லை, என்னுடைய கீழ்ப்படிதல் பரிபூர்ணம் இல்லை, உலகத்துல நான் கவராம இல்லை இல்லைங்களா, உலகத்துல கவராம இல்லை. இவரு பாவமே இல்லாத வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைக்கிறார். நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம்னா, இந்த ஸ்டாண்டர்ட் படி நம்மளை மெஷர் பண்ணோம்னா உண்மையாவே நமக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ கொஞ்சம் கூட இப்படி இல்லைங்களே, நான் என்ன பண்ணுவது? அதான் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா பாவம் எவ்வளவு பயங்கரம்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிருபத்துல சொல்லிட்டே வர்றார், பாவம்ன்றது தேவனுடைய கற்பனையை மீறுகிறது. பாவம் ஆண்டவர் சொல்றது என்ன, நான் என்னத்துக்கு கீழ்படியணும், அவரை எதிர்க்கிறேன்றதை நீ எப்படி செய்யற? பாவம் செய்யறதுனால அவருக்கு அடங்க மாட்டு அகங்காரம் பிடிச்சவன் நானு அப்படின்னு இன்சபார்டினேஷன். பாவம் செய்யறதுனால தேவனுடைய விரோதத்தை நீ காட்டுகிறாய், தேவனுடைய கற்பனையை மீறுற. யோசிச்சு பாருங்களேன், அவருடைய கற்பனையை கீழ்படியாதது. நம்ம செய்ய தவறின பாவங்களை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஜபம் பண்ணுங்கள், இடைவிடாம ஜபம் பண்ணுங்கன்றாரு. ஜபம் பண்ணாம இருந்தா அது என்ன பேர் அதுக்கு? பாவம். அது ஜபம் பண்ணாம இருந்தா பாவங்க. வேதம் படிங்க, விசுவாசினா வேதத்தை படிக்கணும், அதனால தான் நான் உன்னை போஷிக்கிறேன், என்னை பத்தி நீ அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை படிக்காம இருந்தா பாவத்தை செய்யறோம், உன் சகோதரனை அன்பு கூறாம இருந்தா பாவத்தை செய்யறோம், மனைவி மேல அன்பு இல்லாம இருந்தா நம்ம பாவத்தை செய்யறோம், புருஷனுக்கு கீழ்படியாம இருந்தா பாவத்தை தான் செய்யறோம். பிள்ளைகளை கர்த்தனுடைய சிச்சையில நம்ம வளர்க்கணும், வேதத்தின்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது செய்யாம இருந்தா பாவத்தை தான் செய்யறோம். இதெல்லாம் பாவம் பாருங்களேன். ஆயத்தம் இல்லாம கம்யூனியன் எனக்கு வந்தா எத்தனை பேர் பாவத்துல வந்திருக்கிறீங்க? ஆயத்தமே இல்லை ஆனா கம்யூனியன் அப்படின்னு வந்துடுறோம். பாவம் ரொம்ப சீரியஸ்ன்னு நமக்கு காமிச்சிட்டு வர்றாரு. ஏன்னா கிறிஸ்து வந்து அவர் சிலுவையில் அவளை பாடுபட்டதே நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு, நம்மளை பக்தி விருத்திக்கான நற்கிரியைகளை செய்வதற்காக நம்மளுக்காக பாடுபட்டாரு. நம்ம பாவம் செய்யறதுனால என்ன சொல்றோம், ஆண்டவரே நீங்க எவ்வளவுதான் பாவம் பாடுபட்டிருந்தாலும் அந்த பாடுகள் என்னை பாவத்திலிருந்து நிறுத்துறதுக்கு பத்தாது அப்படின்னு அவருடைய பாடுகளின் போதுமான தன்மையை நம்ம அவமானப்படுத்துறோம். இன்சல்ட்ன்றார் யோவான். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் நாம் பிசாசுக்குரியவர்கள் அப்படின்னு, பிசாசு செய்கிறது தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. இன்னொன்னு, அந்த பாவத்தின் ஆபத்தை என்ன சொல்றாரு, அந்த பாவத்தை தொடர்ந்து நாம் செய்தோமானால் ரட்சிப்பின் உறுதியை நாம் இழந்துருவோம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இருக்காது. பாவத்தில் நாம் தொடர்ந்து போகும் போது ரட்சிப்பின் உறுதியே நம்ம இழந்துருவோம், ரட்சிப்பின் சந்தோஷமே நம்ம கிட்ட இருந்து போயிடும். அதனாலதான் நான் தேவனை கீழ்படுகிறேன் என்று சொல்லி அவர் கட்டளையை மீறுறாருன்னா பொய்யனா இருக்கிறான். என்ன செய்யறது? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்றார் யோவான், இதெல்லாம் செய்யிட்டு இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் பொதுவா ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போயிடுறது. பாவத்தை பத்தி யோசிக்கணும்னா ஒண்ணு என்ன, ஒரு துணிச்சலா இயேசு என் பாவத்துக்காக எல்லாம் மறிச்சிருக்கிறாங்க, எத்தனை வாட்டி பாவம் செஞ்சாலும் நான் பரவாயில்ல அது ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு மன்னிச்சிடுறாருன்னு பாவத்தை சீரியஸ்னஸ் தெரியாம ஒரு துணிச்சல்ல நம்ம வாழ்றது, ஒரு ப்ரிசம்ஷன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா பாவத்தின் சீரியஸ்னஸ் இவ்வளோ பார்த்து நம்ம வந்து அதை ரொம்ப மனசோர்ந்து மனம் விட்டு போறது, ரொம்ப மனசோர்ந்து மனம் விட்டு போறது. அப்படி கூட நம்ம ஆயிடலாம். கிறிஸ்துவோடைய ஊழியத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா பாருங்களேன், அதனாலதான் யோவான் என்ன பண்ற, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன, ரொம்ப துணிச்சலா பாவம்னா நான் என்னன்னா செய்வேன் அப்படின்னு, ஏன்னா ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, பாவத்தை ரொம்ப சோர்ந்து போறது பாவத்துல, ஐயோ இதுல இருந்து நம்ம மீளவே முடியாது போல இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடலாம். இது ரெண்டு நிலைமையிலையும் நாம் போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தெய்வீக வக்கீல் என்ற சத்தியத்தை யோவான் நமக்கு கொண்டு வர, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய பணிய, நமக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இப்ப என்ன பணி செய்கிறார், ஒரு அட்வொகேட்டா நமக்காக என்ன பணி செய்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக மாட்டோம். அதை நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் தான் ஒன்று யோவான் 2:1 என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். துணிச்சலாக நீங்கள் பாவம் செய்யாமல் போகக்கூடாது. ஒருவேளை தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார். We have an advocate. நமக்காக ஒரு அட்வொகேட், ஒரு லாயரா இருக்கிறார். இதை நீங்க படிச்சுட்டே வரும்போது, எனக்கு நான் படிச்சுட்டே வரும்போது அப்படியே ஒண்ணுக்கு அடுத்து டெஸ்ட் கொடுத்துக்கிட்டே வந்து அப்படியே மூச்சடைச்சு போற மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்து நம்ம தகுதி இல்லை ஐயோ கொஞ்சம் கூட குவாலிஃபை ஆக மாட்டோமே, இங்க வந்து ஒரு பெரிய மூச்சு விடுற மாதிரி, அம்மாடா நல்ல வேலை அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் இங்க கிடைக்குது. ஏன்னா ஒருவன் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, ஒருவன் பாவம் செய்தானால் நமக்காக ஒரு அட்வொகேட் இருக்கிறார் நமக்காக. அது பெரிய சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தணும். இன்னைக்கு காலையில நீங்க உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எங்க இருந்தாலும் சரி, எவ்வளோதான் நீங்கள் சோர்ந்திருந்தாலும் சரி, பராமரிப்பில் சில நேரங்களில் கஷ்டங்கள் நமக்கு வரலாம், சுகவீனங்கள் வரலாம், இல்லை பண கஷ்டங்கள் வரலாம், பல காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், உலக காரியங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு தடைப்பட்டு போகலாம் இல்லைங்களா. ஜப வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் போயிடுது, வேத வாசிப்பு ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் போயிடுது, ஆண்டவர்கிட்ட ஒரு ஊக்கம் இல்லை, ஒரு குற்றவாளியாக ஃபீல் பண்ணுறோம், நிராகரிக்கப்பட்டவங்களாக ஃபீல் பண்ணுறோம். இந்த சத்தியம் ஒரு புதிதான எழுப்புதலை உங்களுக்கு கொடுக்கட்டோன்ற ஜபம் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்குள்ள பெரிய ஏக்கத்தையும் ஒரு ஆர்வத்தையும் எனக்கு ஏற்படுத்திச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷான விதத்தில் உங்கள் ஆத்துமாவை ஊக்குவிக்கவும் ஒரு எழுப்புதலை தர ஆவியானவர் நமக்கு பயன்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய தெய்வீக அட்வொகேட், அவர் தான் நம்முடைய லாயர். என்னங்க இந்த சத்தியம் அப்படின்னா, அந்த அட்வொகேட்டுன்னு வரும்போதே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இது ஒரு லீகல் டேர்ம், ஒரு சட்டபூர்வமான ஒரு வார்த்தை. ஒரு கோர்ட்டை நம்ம கற்பனை பண்ணணும். ஒரு கோர்ட், எத்தனை பேர் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறீங்க தெரியல, ஒருவேளை அநேக போயில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா, கதைகள்லாம் பார்த்துருக்குறோம், கோர்ட்டு சீனெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதை வச்சு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இங்கே இந்த வசனம் என்ன சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து தான் ஒரு பாவம் செய்கிற விசுவாசியுடைய அவரை காக்கிறவர், அவர் தான் லாயர், ஒரு டிஃபென்ஸ் லாயர், அந்த விசுவாசிக்காக விசுவாசியின் சார்பில் வாதாடுகிற பரிந்து பேசுகிற ஒரு லாயரா அவர் இருக்கிறார். இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, லாயர் இயேசு கிறிஸ்து, ஜட்ஜ் யாரு, ஒரு கோர்ட்டுனா ஜட்ஜ் இருக்கணும். அந்த ஜட்ஜ் என்ற வசனம் 1வது வசனம் என்ன சொல்லுது? யார்கிட்ட பரிந்து பேசுகிறார்? பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். அங்க ஜட்ஜ் யாரு? பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற ஜட்ஜ் யாரு? ஆண்டவர், பிதாவாகிய தேவன். அவர் யாரு? அவர் வந்து நீதியின் தேவன், பரிசுத்த தேவன், அவருடைய பிரமாணத்தை காக்கிற தேவன். அவர் எவ்வளவு நீதிபரர்னா வெறும் நீதி உள்ளதை தான் செய்வார். அவர் எந்த அளவுக்கு நீதினா நீதிக்கு உதாரணம் அவர் தான். அவருடைய பிரமாணங்களை வேற லாயர்ஸ் எல்லாம் லாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. இவர் தான் லாவே எழுதினது இல்லைங்களா? இவர் தான் லா. அவ்வளவு ஜஸ்டிஸ், வளைக்க முடியாத நீதி உடையவர். அவர்கிட்ட ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது, அவர்கிட்ட எல்லாம் மிரட்ட முடியாது இல்லைங்களா? இப்ப லாயரை பார்த்து ஜட்ஜை பார்த்துட்டோம். குற்றவாளிகள் யாரு? அங்க எங்க பார்க்க கூடாது. நீங்களும் நான் தான் குற்றவாளி, பாவம் செய்கிற விசுவாசிகள். நீங்களும் நானும் குற்றவாளி. தேவன் நமக்கு எவ்வளோ செஞ்சு நமக்காக ஒரு மீட்பை சம்பாரிச்சு நமக்காக மறுஜன்மத்தை கொடுத்து பரிசுத்தாவி அனுப்பி மறுஜன்மம் கொடுத்து ஒரு புது இயற்கையை கொடுத்து பாவத்தின் வல்லமையை நம்ம வாழ்க்கையில் உடைத்து நீதிமான்களாக்கி பிள்ளையா தத்தெடுத்து பரலோகத்துக்கு நம்மளுக்கு நியமித்திருந்தாலும் நாம் பல நேரங்களில் பாவம் செய்கிறோம். அந்த பாவம் ரொம்ப குற்றமானது. ஏன்னா ஒரு அவிவிசுவாசி இருள்ல அறியாமையில செய்யற பாவத்தை விட ஒரு விசுவாசி செய்யற பாவம் ரொம்ப குற்றம் உள்ளது, பயங்கர குற்றவாளியாக நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஜட்ஜ் இருக்கிறார், லாயர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், இந்த பக்கம் குற்றவாளி கூண்டுல. உங்களை யோசிச்சுக்கங்க, நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க உதவியற்ற நிலையில். பெரிய குற்றவாளியாக நான் நிற்கிறேன், தேவனுடைய கற்பனை உடைத்து நான் நிற்கிறேன். இப்ப இன்னொரு பார்ட்டியும் அங்க இருக்கிறார், இன்னொரு பார்ட்டி. அவர் இல்லைன்னா முடியாது. யாரு? ப்ராசிக்யூட்டர், குற்றம் படுத்துறவர். நமக்கு சார்பா பேசுறவர் தான் இயேசு. ஆனா நமக்கு விரோதமா பேசுற ஒரு லாயர் இருக்கிறார், நம்மளை குற்றப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த பகுதியில அது விளக்காம இருந்தாலும் வேத பல பகுதியில நமக்கு சொல்லுகிறது, அவர் வந்து இந்த நீதியான ஜட்ஜுக்கு முன்னாடி நமக்கு விரோதமாக குற்றங்களை எடுத்து வைக்கிறவர், குற்றங்களை நிரூபித்து அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த ஜட்ஜ நமக்கு எப்படியாவது தண்டனை ஆக்கினைய கொடுக்கணும், நரகத்துல தள்ளணும், நமக்கு விரோதமா வாதாடுறவர். அவர் யாருங்க? கேள்விப்பட்டது இல்ல? ரெவலேஷன் 12:10 நமக்கு இப்படி சொல்லுது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முந்ததாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான். இரவும் பகலும் அவனுடைய வேலை என்ன? விசுவாசிகளுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிறவன் அவன் தான் ப்ராசிக்யூட்டர். பாருங்களேன், தேவன் ஆண்டவரே நீங்க நீதிபரர்ன்றீங்களே, எவ்வளவு நீதி உள்ளவர்ன்றீங்களே, பாவத்தை தண்டிக்காம இருக்க மாட்டீங்களே, ஒவ்வொரு பாவத்தையும் தண்டிக்காம இருக்க மாட்டீங்களே, இப்படி பாருங்க இந்த பாவத்தெல்லாம் இவன் செஞ்சிருக்கிறான், இவனை எப்படி நீங்க காப்பாத்தலாம், இவனை எப்படி நீங்க மன்னிக்கலாம், இவனை எப்படி நீங்க உடலாம் அப்படின்னு நம்மள குற்றம் சுமத்துகிறவன் குற்றவாளியா. சாத்தானுடைய வேலைதான் நம்ம கிட்ட நாசுக்கா வந்து நம்மளை சோதிச்சு நம்மளை பாவம் செய்ய வைப்பான். இல்ல வேணானாலும் இல்ல செய்ய வச்சுட்டு அவன் வச்சிருக்கிற மொபைல்ல நம்ம செஞ்ச பாவத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டிங்க பரலோகத்துக்கு எடுத்துட்டு போய், இதோ ஆதாரம் ஆண்டவரே, இவன் செய்திருக்கிற பாவத்தை பாருங்கள், இவன் செய்திருக்கிற அக்கிரமத்தை பாருங்கள் அப்படின்னு நமக்கு விரோதமாக கோர்ட்ல அந்த ஆதாரத்தை அவன் வைக்கிறத பார்ப்போம். ஓகே, இது கோர்ட் ரூம் பார்க்கிறோம், குற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க இந்த கோர்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச குற்றம் எல்லாருக்கும் தெரியும். ஜட்ஜுக்கு தெரியாதா? ஜட்ஜுக்கு நல்லா தெரியும் நம்ம செஞ்ச குற்றம். அந்த குற்றவாளி, அந்த நம்மளை குற்றப்படுத்துகிற சாத்தான் நல்லா தெரியும், அவன் தான் செஞ்ச வச்சது, ஆனா நம்மளை குற்றப்படுத்துகிறான். நமக்கு நமக்கு சாதகமா வாதாடுற நம்மளுடைய லாயருக்கும் தெரியும் நம்ம குற்றவாளிகள். பாருங்களேன், அவருக்கும் தெரியும். அவ ஆண்டவர் யாருக்கு முன்னாடி? ஆண்டவருடைய நீதிபரர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வளைக்க முடியாத நீதி, அவருடைய பரிசுத்தம், பட்சிக்கிற பரிசுத்தம். அவருடைய நீதிக்கு முன்பதாக யாருமே அந்த கோர்ட்ல மசிய முடியாது. பாருங்களேன், ஒரு வாட்டி நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறோம் நம்ம பேசுறோம், எதுல இருந்து ரட்சிக்கப்படணும், அப்படின்னு ஆர்சிஸ் ப்ரோவோட ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்டார். எதுல இருந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பதில் சொல்லுவோம், பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு எல்லாரும் அதான் சொன்னாங்க. அவரு இல்ல, அதை விட ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு, என்ன, நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து ரட்சிக்கப்படணும், ஆண்டவர்கிட்ட இருந்து ரட்சிக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் வந்து எவ்வளவு நீதிபரர்னா, எவ்வளவு பரிசுத்தர்னா, அவருடைய நீதியில ஒரு பாவத்துக்கு உரித்த நித்திய தண்டனையை கொடுக்காம அவர் உடவே மாட்டார். இல்லைன்னா அவர் நீதி திருப்தியாகவே ஆகாது. பாவத்தை ஒருபோதும் அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். ரொம்ப நீதிபரர், வளைக்க முடியாத. அதனாலதான் வேத பயங்கரமான பாஷைகளை பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். ஏன், நித்தியமாக பாவிகளை அவர்களை அழுகையும் பற்கடிப்பு தண்டனையை கொடுத்து அவங்களை தண்டிக்காம இருக்க மாட்டார். அதனால்தான் இயேசு மத்தேயு 10:28 என்ன சொன்னாரு, நீங்க மனுஷர்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எதுக்கு எதுக்கோ பயப்படுறீங்க, யாருக்கு பயப்படணும்? நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், வெறும் சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு அல்ல, உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்தியமா நரகத்துல அழிக்க அதிகாரமும் வல்லமை உடையவருக்கே நீங்க பயப்படணும். ஏன்னா அவர் ரொம்ப ஜஸ்ட் காட், ரொம்ப நீதிபரர். அவருடைய பரிசுத்த நீதியிலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறோம், குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, ரெக்கார்டு கிளியர், நம்ம குற்றவாளிகள்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சத்ரு வந்து திருப்பியும் ஆண்டவரே இவர்களுக்கு தண்டனை கொடுவோம், இவர்களுக்கு ஆக்கினையை கொடுவோம், கடவுள் நம்மளை அழிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா நீதியும் இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது நமக்கு, இதான் கோர்ட் சீன். யோசிச்சு பாருங்களேன், இந்த நேரங்களில் யார் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு ஒரு குற்றவாளி குற்றம் செய்யாதவங்க போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கோர்ட்டில் அப்படின்னு, இல்லைங்களா? ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்தா, எப்போனா இழுக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு தெரியும், அந்த கோர்ட்டில் நம்ம மேலே குற்றங்களா எடுத்து வைக்கிறாங்க. ஜட்ஜு கேட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு, என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு தெரியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு குற்றவாளி கூண்டில் நொறுங்கி நின்று இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சில சினிமாவில் வரும், பெரிய லாயர் இறங்கி வருவாருங்க, வந்து இவனுக்கு சார்பாக நான் வாதாடுகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காட்சி தான், நாம் பாவம் செய்யும்போது வி ஹாவ் அன் அட்வொகேட், நமக்கு ஒரு வக்கீல் உண்டு, தெய்வீக வக்கீல் உண்டு. அந்த குற்றம், அந்த நீதி, பயங்கர நீதி உள்ள கோர்ட்ல குற்றவாளிகளா உதவியற்ற நிலையில நீங்களும் நானும் நம்முடைய மனசாட்சியை நம்மள குற்றப்படுத்துது. ஐயோ எவ்வளவு பாவத்தை செய்யறோமே, எவ்வளவு அக்கிரமா இருக்கிறோமே, எவ்வளவு குற்றவாளிகளா இருக்கிறோமே. அந்த இது வரும்போது அந்த கோர்ட்லயே நமக்கு மிகுந்த ஆறுதலான ஒரு மனுஷன் யார் தெரியுமா, ஒரு உருவம் யார் தெரியுமா, அந்த லாயர் தான். ஜட்ஜை பார்த்தா பயமா இருக்குது, அந்த ப்ராசிக்யூட்டரை பார்த்தா குற்றத்தின் மேல குற்றம் எடுத்து வைக்கிறோம், ஆதாரத்துக்கு மேல ஆதாரம். ஆனா இந்த லாயர் என் பக்கத்திலேயே உட்கார்ந்து என் சார்பாக, என்னுடைய குற்றத்திற்காக எனக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேச மாட்டார், எல்லாமே எனக்கு சாதகமாக, எனக்கு விரோதமா யார் வந்தாலும் அவங்களுக்கு எதிர்த்து நின்று அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி என்னுடைய கிளைண்ட்டை அவர் காப்பாத்துற லாயர். அப்படி ஒரு பணியை இயேசு கிறிஸ்து நமக்காக இடைவிடாம தொடர்ந்து தேவனுடைய நீதி சபையில செய்து வருகிறார். We have an advocate. ஒருவன் பாவம் செய்தால் ஆனால், எப்பங்க பாவம் செய்யாம நீங்க இருக்கிறீங்க, செய்தால் நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாருங்க, நமக்கு ஒரு அட்வொகேட். எவ்வளவு நல்ல செய்தி, அதான் இயேசுடைய பணி. இதுல இருக்கிற குட் நியூஸ் என்ன தெரியுமா, ஒரு குற்றவாளிகளாக தேவனுடைய நித்திய நீதிக்கு முன்பதாக மனசாட்சி வாடி வருந்திக்கிட்டு நம்ம நிற்கும் போது, உதவியற்ற நிலையில் நிற்கும் போது நமக்கே தெரியும், நம்ம அறிவுக்கே தெரியும் எத்தனை பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். தேவன் அங்க நிற்கும் போது யோவான் என்ன சொல்றாரு, செய்தியை குட் நியூஸ் என்ன தெரியுமாப்பா, உனக்கு ஒரு தெய்வீக அட்வொகேட் இருக்கிறார், தெய்வீக அட்வொகேட் இருக்காரு. நமக்கு அநேக நேரத்தில் நாம் பாவம் செய்தோம் ஆனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், ஐயோ இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம், ஐயோ ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர், அவருடைய பரிசுத்தத்துல என்ன தண்டிப்பாரு, என்ன நரகத்துல தள்ளுவாரு, சாத்தான் வந்து வந்து இப்படி செஞ்சுட்டியே, எவ்வளவு சத்தியத்தை நீ கேட்டிருக்கிறிய, எவ்வளவு இதை கேட்டிருக்கிறிய, இதெல்லாம் பண்ணிட்டியன்னு குற்றம் 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 நம்ம எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துக்கிறோம். ஆனா ஒன்ன மறந்துடுறோம், என்ன,
We have an advocate. நமக்கு ஒரு வக்கீல் உண்டு, நமக்கு ஒரு தெய்வீக வக்கீல் உண்டு. அது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஒரு கேள்வி, இதான் நம்ம ஒரு லாயர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நல்ல லாயருங்க கெட்ட கேஸ் எடுப்பாங்களா? இந்த கேஸ யோசிச்சு பாருங்க. குற்றவாளிக்கு தெரியும் அவன் குற்றவாளின்னு, ஜட்ஜுக்கு எல்லாரோட தெரியும் இவன் தான் மோசமான குற்றவாளின்னு, அவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ப்ராசிக்யூட்டர் சொல்லணுமா, ஐயோ ரெடியா இருக்கிறான் கோர்ட்டு, ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கேஸ எந்த லாயருங்க எடுப்பாரு? உங்க கேஸ் என் கேஸ் எந்த லாயருங்க எடுப்பாரு? எடுப்பாரா? ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. இவர் எடுக்கிறார். இவருடைய அதிசயமான அட்வொகசி பணி இங்கத்தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படிப்பட்ட கேசத்தை அவர் எடுக்கிறார். எப்படிங்க எப்படிங்க இந்த கேச போய் வின் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. முதலாவது எப்படி இந்த லாயர் பணி அவர் பண்றாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? வி ஹேவ் அன் அட்வொகேட். அந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு அவர் தாமே அட்வொகேட்டா அந்த பணியை செய்யறார். எனக்கு ஒரு லாயர் காசு கொடுத்து, அந்த லாயர் கடைசியில கோர்ட்டுக்கே வரல. எப்ப பாரு, அசிஸ்டன்ட் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட்க்கு ஒழுங்கா பேசவும் வராது, ஒன்றும் வராது. உனக்கான காசு கொடுத்தா அசிஸ்டன்ட் அனுப்பிச்சுக்கிட்ட, இல்லை எனக்கு முக்கியமான கேஸ் இருக்குன்னு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க லாயர். ஆனால் இவர் எந்த தேவ தூதனும் இல்லை, எந்த பரிசுத்தவானும் இல்லை, யாருமே இல்லை. இவர் தாமே அட்வொகேட் பணி பண்ணுறார். இவர் தாமே பர்சனலாக அந்த பணி பண்ணுறார். ஏன் தெரியுமா? நம்மளுடைய கேஸை எந்த தேவ தூதனும் வந்து வாதாட முடியாது. எந்த மோசேவும் ஆபிராமோ எந்த பெரிய பரிசுத்தவானோ வந்து வாதாடவே முடியாது. இவர் மட்டும்தான், இவர் மட்டும்தான் வாதாட முடியும். அதுக்காக இவர் தாமே முதலாவது அப்படி செய்கிறாரு, தானே பர்சனலாக. ஏன்னா மற்றவங்க யாராவது வாதாட முடியும்னா இவர் இது பணியை செய்ய வேண்டியதில்லை. இவர் மட்டுமே செய்யக்கூடிய பணியாக இருக்கிறதுனால தான் இவர் செய்கிறார். ரெண்டாவது இதில் தான் அதிசயம், ஆல்ரெடி ப்ரூவன் குற்றவாளி, உன்னை போய் எப்படி காப்பாத்துறது? அதிசயமான சத்தியம் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் அக்கிரமம், எவ்வளவுதான் குற்றம், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் குற்றம் செய்த நீ எப்படி இந்த கேஸ்ல வின் பண்ற தெரியுமா? எப்படி நம்ம சார்பில் இந்த ஜெயிக்க முடியாத கேஸ்ல அவர் எப்படி தெரியுமா வெல்றாரு? அவருக்கும் தன்னுடைய தன்னை விசுவாசிக்கிற விசுவாசிக்கும் பிரிக்க முடியாத இணைப்பு இருக்கிறதுனால, அந்த நீதி சபையில அவர் இவர்களுக்கு தலையாக இருப்பதனால, பிரதிநிதியா இருப்பதனால இவர் என்ன செய்யறாரன் தெரியுமா? அவர்கள் செய்த எல்லா அக்கிரம குற்றத்தையும் தான் செய்த மாதிரி தன்மேல் அந்த பழியையும் குற்றத்தையும் எடுத்துக்கிறார். யோசிச்சு பாருங்க, எப்படிதான் வின் பண்ண முடியும்? இப்படிதான் இந்த கேஸ் வின் பண்ண முடியும்? குற்றவாளி எல்லாருக்கும் தெரியுமே, ஆண்டவர்கிட்ட லாபடி தானே பேசணும். அவருக்கு முன்னாடி போயிட்டு, இல்ல இவன் செஞ்சதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு பேச முடியுமா? இவன் செஞ்சதை குறைச்சிக்கங்கன்னு பேச முடியுமா? இல்லையே, மறைக்க முடியுமா? முடியாதே, முடியாது. ஆமா, இவன் இவ்வளவு பெரிய பாவத்தை தான் செஞ்சான், இவ்வளவு பெரிய குற்றத்தை தான் செஞ்சான், விசுவாசியாக செஞ்சான். ஆனா அதை அதனோட பழியும் அதனோட குற்றத்தையும் அவனுடைய பிரதிநிதியாக அவனுடைய அவனோடு பிரிக்க முடியாத இணைப்புல இருக்கிற நான் என்மேல் முற்றிலுமாக எடுத்துக்கிறேன். இதை நான் செய்தேன். இதனோட பழி குற்றம் என்மேல் வரட்டும். எல்லாம் காணும் நீதிபதியே, தேவனே, உமக்கு அறியாதது ஒன்னும் இல்லை. அதனோட முழு குற்றமும் என்மேல் சுமத்தப்படட்டும். ஏன் அதனோட குற்றம் கொஞ்சம் கூட குறைச்சு நான் எடுத்துக்கிட்டேன்னா அவன் மேல அந்த குற்றச்சாட்டு வரும், அவன் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட நிலையில அவன் இருக்க முடியாது. பாருங்களேன், இதனோட அதிசயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக முற்றிலுமான ரட்சிப்பின் பணி சிலுவையில செய்து முடிச்சிருந்தாலும், அந்த ரட்சிப்பின் நிலையிலேயே நாம் காத்து வருவதற்கு தொடர்ந்து நமக்காக இந்த அட்வொகசி பணி செய்து வரணும். ஒரு நிமிஷம் நமக்காக அவர் பரிந்து பேசல. ஏன்னா ஒரு நம்ம ஒரேடியா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மறிச்சுட்டாரு. அப்புறம் சும்மாவா இருக்கிறோம் நம்ம? எத்தனை பாவம் நிமிஷத்து நிமிஷம் செய்யறோம்? தொடர்ந்து தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக பரிசுத்தவான்களை தொடர்ந்து இருக்கணும்னா, அந்த பணியின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து நமக்காக பேசி வரணும், இந்த அட்வொகேட் பணி செய்து வரணும். தானே அந்த குற்றத்தை செய்த மாதிரி முழு குற்றத்தை கொஞ்சம் கூட நம்ம மேல வைக்க கூடாது. ஏன்னா கொஞ்சம் வச்சோம்னா போச்சு, அதோட அழிஞ்சோம். நம்ம தேவ கோவாக்கின வந்துடும். ஒருபோதும் நமக்கு தொடர்ந்து பெர்சிவியர், விடாமுயற்சியின் கிருப கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் பாவத்தை செஞ்சிட்டோம், அந்த பாவத்தின் முழு குற்றமும் இப்ப அவர் மேல சுமத்தனாதான் நமக்கு விடுதலையும் விடாமுயற்சியின் கிருபையும் கிடைக்கவே முடியும். அதனால முதலாவது அவர் அந்த முழு குற்றத்தை தன்மேல் எடுத்துக்கிறார். ஏன்? அவர்கள் என்னுடைய அங்கமா இருப்பதனால், நான் அவருடைய தலையா இருப்பதனால், ஆமா பிதாவே என்னுடைய கரம் இந்த பாவத்தை செய்தது, என்னுடைய கால் இந்த பாவத்தை செய்தது, என்னுடைய கண் இந்த பாவத்தை செய்தது, அதனுடைய முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன், கில்ட்டை நான் வாங்கிக்கிறேன். முதலாவது அப்படி செய்கிறார். அதனாலதான் எபிரேயர் 7:26 என்ன சொல்லுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர்களை இருக்கிறவராய் இருப்பதனால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்களேன், நம்மளை முற்றிலுமா ரட்சிக்க, ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டுட்டோம் முடிஞ்சிச்சா இல்ல, முற்றிலுமா பரலோகம் வரைக்கும் நம்மளை ரட்சித்து பரலோகத்துல முற்று நம்மளுடைய ரட்சிப்பின் பூரணத்தை முடிப்பதற்கு அவர் நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிற பணியில அவர் ஈடுபட்டிருக்கணும். 24 hours ஈடுபட்டிருக்கணும், அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் முற்றுமொழிய நாம் ரட்சிக்கவே பட முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பிதாவின் வலது சார்பில் பார்வையில் இருப்பதற்கு அவருடைய கண்டினியூல் அட்வொகசி தேவைங்க. பாருங்களேன், நான் பிழைத்திருப்பதனாலேயே நீங்களும் பிழைத்திருக்கிறீங்க. இது எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம். இது ஆழமா யோசிச்சுட்டே போகலாம், நமக்கு நேரம் இல்லை. நம்ம இதில் ஏதாவது ஒன்றில் போனேன்னா ரொம்ப நேரம் போயிருது. இதை இன்னும் ஆழமா நீங்கள் யோசிக்கலாம். பாருங்களேன், அவருடைய நம்முடைய குற்றங்கள்லாம் தன்மேல் எடுத்துக்கிட்டு நம்மளை விடுதலை ஆக்குறார். முதல்ல இன்னமே இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் நம்ம, இன்னமே இந்த கேஸ் நமக்கும் சாத்தானுக்கும் நமக்கும் ஜட்ஜுக்கும் இல்லை. இந்த குற்றம் யார் மேலே போயிடுச்சு? நம்ம லாயர் மேலே போயிடுச்சு. இன்னமே நம்ம அங்கே இந்த ஏஞ்சல்ஸ் கூட விசுவாசத்தோடு நின்றுக்கிட்டு இந்த கேஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்கணும். இனிமேல் நம்ம நம்ம வாதாடுறது இல்லை, நம்ம கேஸ் குற்றம்லாம் அவர் மேலே போயிடுச்சு. என்ன நடக்குது? மூன்றாவதாக நம்முடைய குற்றங்களாம் தன்மேல் எடுத்துக்கிட்டு நமக்காக நமக்கு தொடர்ந்து விடாமுயற்சியின் கிருபை கிடைக்கணும், நம்ம குற்றத்தில் வாடுகிற நமக்கு விடுதலை கிடைக்கணும், நம்முடைய மனசாட்சியிலிருந்து அவமானம் போகணும், இந்த சார்ஜ் நம்ம மேலே எடுக்கப்படணும் என்பதற்காக அவர் வாதாடி பிதாவே அவனை விடுதலையாக்கும். எந்த அடிப்படையில் அவனை விடுதலை ஆக்குறது? எந்த அடிப்படையில் அவனை மன்னிக்கிறது? அந்த யோவான் 1:2 சொல்றது பாருங்களேன், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்தாலானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். எந்த அடிப்படையில்? முதலாவது அவர் நீதிபரரா. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா முதல்ல அவருடைய நீதியின் அடிப்படையில், இரண்டாவதாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அவருடைய முதலாவது எந்த அடிப்படையில்? ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இப்ப குற்றங்கள்லாம் அவர் மேல போயிருச்சு, இந்த குற்றங்களை அவர் எடுத்துக்கிட்டதுனால அவங்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபை கொடுக்கணும். எந்த அடிப்படையில்? முதலாவது அவருடைய பரிபூர்ண நீதியும் அவருடைய பாவ நிவர்த்தி பலியின் அடிப்படையிலையும். யோசிச்சு பாருங்களேன், the passive and the active obedience of Christ ன்னு theologians சொல்லுவாங்க. நம்முடைய பாவங்களை தன்மேல் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய வர்த்தையும் தன்மையும் தன்னுடைய நீதியும் என் நிமித்தம் பிதாவே அவர்களை விடுதலையாக்கும். For my sake. எப்படிங்க கடவுளுடைய வளைக்க முடியாத நீதி ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை கொடுக்காம எப்படி திருப்தி ஆக முடியும்? அதுலதான் அந்த பெரிய வார்த்தை வருது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. த ப்ரொபிசியேஷன் இங்கிலீஷ்ல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம், விவரமா நான் சொல்ல இல்லை. அடிப்படையா என்ன அர்த்தம்? தேவனுடைய பரிசுத்த நீதி, அந்த நீதியை அந்த பாவத்து குறித்த ஒரு பலியை கொடுத்து அந்த கோபத்தை நிவர்த்தி செய்கிறது, அந்த கோபத்தை நீக்கிறது பலியின் மூலமாக. அந்த பாவத்துக்கு ஏற்ற குற்றத்தை அந்த பலியின் மேல சுமத்தி தேவனுடைய கோபத்தை நீக்கிறது, அதான் பாவம் நிவர்த்தி செய்கிற. ஆக்சுவலா கோபம் நிவர்த்தி செய்கிற, தேவனுடைய கோபம் பாவத்துக்கு விரோதமா இருக்கிற கோபத்தை ஒரு பலியை கொடுத்து
இல்லாம செய்யறது. அதான் பாவ நிவர்த்தி செய்கிற பலி யாரு? அவரே. எங்க செஞ்சாரு? அவர் சிலுவையில செஞ்சார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகினார். நம்முடைய தண்டனையை அவர் எடுத்து கொண்டார். பாருங்களேன், நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டு பேதுரு சொல்றாரு, அது ரொம்ப பர்சனலா செஞ்சாருங்க. அவர் தாமே அது சொன்னா, அவரே பர்சனலா தமது சரீரத்திலே அவர் பாடியில நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவரே அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து தன்மேல் உறிஞ்சு, அந்த குற்றம் அவர் மேல சுமத்தப்பட்டுச்சு. ஐசாயா 53 பல விதங்கள்ல அது சொல்லப்படுது. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் எடுத்துக்கிட்டார். அவர் கிருபாதார பலியாக நமக்காக மரித்ததின் நிமித்தம் அதன் அடிப்படையில் இவர்களை மன்னியும் பிதாவே. கர்த்தர் தாமே நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இல்லைங்களா, அவர் மேல விழப்பண்ண அக்கிரமங்கள் விழப்பண்ணினார். நம் குற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதெல்லாம் வருது, குற்ற நிவர்த்தி பலி அதே தான் இங்க வருது. ஆண்டவர் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவர்த்தி பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பலி எவ்வளோ, அதைத்தான் நம்ம இன்னைக்கு நினைக்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா. எவ்வளோ அவர் பட்ட கஷ்டங்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, யாராவது ஒரு ஒரு சத்ரு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மன உருகிற ஒரு வேதனைகள் தான் அவர் பட்ட பலி, அவர் பட்ட வேதனைகள். அந்த வேதனைகள் ஒரு சத்ருக்கு ஏற்பட்டாலும், இல்லை நம்ம ஒரு பிள்ளைக்கு ஏற்பட்டா, நமக்கு நெருங்கியவங்களுக்கு ஏற்பட்டா, எவ்வளோ அதை நினைச்சு பார்த்து வேதனைப்படுவோம். இல்லை நம்ம ஒரு பிள்ளை யாரோ ஒரு நம்ம எங்கள் அங்கிள் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் லாரி ஏறி இறந்துட்டார் இல்லைங்களா. அவருடைய பாடியை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும்னா மூட்டையில் பீஸ் பீஸாக கட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாம் மூட்டையில் ஒரு இது மாதிரி அதை நினச்சி பார்த்தாவே இன்றைக்கும் எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்கும். நம்ம அங்கிள், ஆனால் இவர் எப்பேற்பட்டவர், ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், மிகவும் கண்ணியம் பொருந்திய தேவகுமாரன், நம் சார்பாக நம்மளப்பா பீட்கணும்னு வந்தவர். எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ வேதனைப்பட்டார். அது பாவியினுடைய மனசுக்கு உருக்கம் ஏற்படுத்துதோ இல்லையோ, அதை சொன்னாவே பிதாவுடைய மனசும் உருகி போது. பெரிய பவர் அது பிதாவுடைய பார்வையில். அதை அவர் பயன்படுத்தி, என் பிதாவே நமக்காக வாதாடும் போது, ஆமா பிதாவே இவன் விசுவாசித்தான், இவனுக்கு நான் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறேன் தான், என் கிருபையின் ரட்சிப்பின் கிருபையெல்லாம் பெற்றுக்கொண்டவன், இவன் இப்படி பாவம் செஞ்சிருக்கிறான், ஆனா அவனுடைய பாவ நிவர்த்தி பலியாக அவன் சார்பாக நான் மரித்திருக்கிறேன், அவனுடைய சார்பாக நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கீழ்ப்படிந்து நிறைவேற்றி முடிச்சிருக்கிறேன், சிலுவையில் அவனுக்காக போய் அவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் பிதாவே, அவன் தலையிலிருந்து கால் முழங்கால் வரைக்கும் முற்றிலுமா என்னுடைய ரத்தத்தினால் அவனை மூடி இருக்கிற நீதியில் அவனை உடுத்தி இருக்கிறேன். தேவ தூதர்களெல்லாம் நீதி இருக்கலாம், ஆனா இவனுக்கு தேவனுடைய நீதியே நான் கொடுத்து வச்சிருக்கிறேனே அப்படின்னு பிதாவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நேரம் நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது அங்க போய் கேஸ் வாதாடும் போது அவர் என்ன பண்றார்? ஒவ்வொரு தேடமும் அவர் பலி ஆயிட்டு இல்ல, ஒவ்வொரு தேடமும் பரிகார பலி இல்ல, அவர் என்ன செய்யறாராம் தெரியுமா? நீங்க ஒரு பாவம் செய்யும் போது ஒரு பொய் சொல்லிட்டீங்க, 9வது கற்பனையை உடைச்சிட்டீங்க, அந்த நேரத்துல அந்த கிருபாதார பலியை திறந்து, பிதாவே நான் அவதிப்பட்ட 3 மணி நேரத்துல டெஃபினட் அட்டோன்மெண்ட்டை நம்ம நம்புறோம் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்யுக்கு தண்டனை அவர் மேலே உழுந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த உக்கிரத்தை தேவன் வாங்கினார். நீங்கள் ஒரு வேசித்தனம் இருதயத்தில் விபச்சாரம் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற தண்டனை அந்த 3 மணி நேரத்தில் அவருக்கு வாங்கினார். அது எடுத்து பிதாவே இதோ அவன் செஞ்ச பாவத்தில் ஒரு 10,000 பில்லியன்த் பாவம் இதோ திறந்து காட்டுறேன்,
இந்த பாவத்துக்கு தண்டனையை நான் உறிஞ்சி வாங்கி குடிச்சு கதர்னே சிலுவையில். இதோ அவன் இருதயத்துல கோவப்படுறான் அப்படின்னு ஒரு குற்றம் வருது. ஆமா, அது கோவப்படும் போது பிதாவே அந்த குற்றத்தை என்ன நான் எடுத்துக்கிறேன், அதுக்காக தண்டனை தி எக்ஸிபிட் நம்பர் 106 billion அப்படின்னு எடுத்து வைக்கிறார். இதோ அதுக்கு தண்டனை, இதோ அதுக்கு தண்டனை, இதோ அதுக்கு தண்டனைன்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் தான் சிலுவையில வாங்கின தண்டனைய ஆதாரமாக காட்டி நம்மள குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கணும்னு கெஞ்சுகிறார். பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு அதிசயம். ஆமா, சாத்தான் கொண்டு வருகிறான் அவனுடைய ஆதாரங்கள்லாம், வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் அவன் செஞ்சிருக்கிறான். ஆமா, அவன் குற்றத்தை செஞ்சான், அந்த குற்றத்தை நான் எடுத்துக்கிறேன். முள் கிரீடத்தையும் வாரினால் அடிக்கப்பட்டதையும் அந்த அந்த போட்டோகிராஃப் அதெல்லாம் காமிச்சு அந்த 3 மணி நேரம் நடந்த அகோரத்தில் அதுக்கு தண்டனை வாங்கியாச்சேன்னு அவர் எடுத்து காட்டுறார். இந்த ஜிஆர்டி ஸ்கூலுக்கு காஸ்பல் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொன்னேன், ஒரு மனுஷனுடைய பாவத்தின் எண்ணிக்கை என்னன்னு நமக்கு தெரியுமா? எண்ணிக்கை எவ்வளோ பாவம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சில பேர் வயசானவங்க இருக்கிறீங்க, சில பேர் வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு அதிகம் ஆக ஆக உங்க பாவ எண்ணிக்கை எவ்வளவு ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் 30 வயசு வாழ்ந்தா போதும், அவனுடைய பாவ எண்ணிக்கை என்றதுக்கு உலகத்துல அளவு கிடையாது. பைபிள் அளவுன்னும் போது கடல் மணல் அத்தனையா அப்படின்னு வேதம் சொல்லும். கடல் மணல் அத்தனையா, கடல் மணல் என்ன முடியுமா? நம்மளால என்னவே முடியாது. கடல் மணல் இல்ல, கடல்ல இருக்கிற கடற்கரையில இல்ல, கடல்ல இருக்கிற எல்லா மணலும், உலகத்துல இருக்கிற எல்லா மணலும் எண்ணி பார்த்தாலும் அதை விட அதிகமா பாவ கணக்கு உனக்கு இருக்கு. பாருங்க, நமக்கு தெரியல பாவ கணக்கு, ஆண்டவருக்கு தெரியும் பாவ கணக்கு, அதனோட அளவு எவ்வளவு பெருசு. அந்த கணக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த பாவத்தினுடைய ஒவ்வொரு பாவத்தினுடைய பயங்கரம் எவ்வளவு பெருசு. ஏன்னா யாருக்கு விரோதமா அந்த பாவத்தை செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன், பக்கத்து வீடுக்காரன நான் அடிச்சிடுறேன், அவன் போலீஸில் போய் கேஸ் கொடுக்கலாம், அந்த போலீஸ் கேஸ் எடுத்துக்கும். இல்லை இந்த கார்பரேட்டை போட்டு அடிச்சிடுறேன்னு வைங்க, அது ஒரு கேஸ் ஆகும் இல்லையா? இல்லை இந்த பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ பார்த்து அடிச்சிடுறதுன்னு வைங்களேன், அந்த கேஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு விரோதமாக செய்கிறோன்னு இருக்கு இல்லையா? நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் எல்லையற்ற தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம், அதுக்கு எல்லையற்ற தண்டனை இருக்கு, அளவு இருக்கு. நித்திய தேவனுக்கு விரோதமாக செஞ்ச பாவம் நித்திய பாவம், அது அதுக்கு தான் நித்திய தண்டனை இருக்கு. செய்கிற பாவம் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், அதுக்கு அது எல்லாத்தையும் அவர் வாங்கி ஒவ்வொரு பாவத்துக்கும் விசுவாசிக்காக பாவ நிவர்த்தி பலியாக மறிச்சிருக்கிறார். அந்த பலியின் அடிப்படையில் எடுத்து அப்பா இதோ அவன் செஞ்ச பில்லியன் 10,000 billion நம்பர் 1 அந்த கோர்ட்டில் காட்டுவாங்க, எக்ஸிபிட் நம்பர் 2 அதுக்கு தண்டனை வாங்கியாச்சு, இதோ அதன் அடிப்படையில் அவனை விடுதலை செய்யும்படிக்கு நான் கெஞ்சுகிறேன். பாருங்களேன், ஆமா விசுவாசித்தான் மிக கொடுமையாக பாவம் செஞ்சாதான், ஆனால் பிதாவே என்னுடைய கெத்செமனே வேதனை, என்னுடைய கபத்தா வாரடி, என்னுடைய சிலுவையின் பாடுகள், அவனுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போற கால சகல பாவத்தையும் உறிஞ்சு குடிச்சு தண்டனை நான் அனுபவித்து அவனை நீதிமானா நிற்க வச்சிருக்கிற அவனுக்கு மன்னிப்பு கொடுங்க. இது நான் வந்து ஒரு சில என்னுடைய பாஷையில் உங்களுக்கு வாதாடுறேன். இயேசு எப்படி வாதாடுறன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒருத்தன் மாட்டிக்கிறான்னு வைங்க, கொலை குற்றத்துக்கு தூக்கு போடணும், அவங்க அம்மா லாயராக இருந்தால் அந்த அம்மா எப்படி வாதாடும்? ஆனால் யோசிக்க முடியுமா எவ்வளோ கண்ணீரோடு வேதனையோடு ஊக்கத்தோடு உணர்ச்சிகளோடு வாதாடும்? இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்து இரத்தத்தினால் வாங்கின தன்னுடைய மீட்பின் மக்கள், வெள்ளினால் அல்ல, பொன்னினால் அல்ல, வெளியேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர்களை என் கையில இருந்து ஒருவனும் பிடுங்க முடியாதுன்னு அந்த பிரஷஸ் சோல்ஸ் சாத்தா வந்து குற்றப்படுத்துறான், அவர்களை ஆக்கினைக்குள்ள உள்ளாக்கணும்னு பாக்குறான். ரத்தம் கொடுத்து உயிரே கொடுத்து காப்பாத்தினவர் எப்படி வாதாடுவார்? என்ன ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு என்ன ஆர்குமெண்ட்ஸை கொண்டு வருவார்? உங்களுக்கு ஞாபகம் யோசிக்க முடியுமா? அப்படி ஒவ்வொரு நேரமும் நமக்காக வாதாடுகிற பணி. என்ன ஒரு சத்தியம் இது, யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒருவேளை இது கஷ்டமா இருந்துச்சுன்னா. ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கடன் அவனால் கட்ட முடியல, அவன்கிட்ட 20 ரூபாய் இல்லை, இப்போ எப்படி கட்டுவான்? அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அவனை சூ பண்ணி அவன் ஒரு ரூபாய் குறைக்காம கட்டினா தான் அவனுக்கு விடுதலை. எப்படி காப்பாற்ற முடியும் அவனை? எப்படி காப்பாற்ற முடியும்? கட்ட முடியாதே. லாயர் எல்லாம் பார்த்துருக்குறாங்க அவனுக்கு தண்டனை. ஆனால் அவனுடைய லாயர் வராரு. வந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவர், இது யுவர் ஆனர், என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் நின்று சார்பாக என்னுடைய கணக்கிலிருந்து அந்த 20 கோடியை நான் கட்டுறேன். அதை கட்டி தயவுசெய்து அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு இயேசு. நம்ம பாவங்கள் பாவ கடன் வேதம் சொல்லுது. நாங்கள் மற்றவர்களுடைய கடன்களை மன்னிக்கிற மாதிரி எங்க கடனை மன்னிங்க. உங்களுடைய பாவ கடன் எவ்வளவு பெருசு தெரியுமா? இயேசு என்ன பண்றாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து நீதியில் நீதிபரராக இருப்பதுனால அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நீதியிலிருந்து ஒவ்வொரு நேரமும் உங்க கடனை கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு உங்களுக்காக லாயரா வாதாடி உங்களை நீதிபரராக ரட்சிக்கிற நிலையில தொடர்ந்து வச்சு போறார் வெற்றி போறார் பாருங்களேன். வி ஹேவ் அன் அட்வொகேட். நமக்கு ஒரு நீதிபரர், நமக்கு ஒரு நீதிபரரான ஒரு வக்கீல் இருக்கிறாருங்க. இந்த கேஸுக்கு விரோதமா இன்னுமே யார் வாதாட முடியும்? கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜட்ஜ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு. இந்த பாவியை எடுத்து நரகத்துல போட்டு நித்தியமா வேக வைக்கிறத விட வேக வச்சாலும் அவருடைய நீதி திருப்தி ஆகாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாக முற்றிலுமா திருப்தியாய் முடிந்து போயிடுச்சு. அவருடைய நீதி அதிகமாக திருப்தி ஆனது இயேசுவினுடைய பலியினால. ஆகவே அவர் திருப்தி ஆயிட்டார். இங்க வாதாடி அப்செக்ஷன் யுவர் ஆனர், அப்செக்ஷன் யுவர் ஆனர் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சாத்தான் வாயே ஒரு அப்செக்ஷன் இல்லாம வாயடைச்சு போய் நிக்கிது. வாயடைச்சு போய் நிக்கிது சாத்தான் பாருங்களேன். ஏன் நியாயப்பிரமாணம் ஒன்றும் சொல்ல முடியாது? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை முற்று முழுவதமாக அவர் நிறைவேற்றி முடிச்சுட்டார். ஆகவே கிறிஸ்து இப்படித்தாங்க நமக்கு பிளீட் பண்ற லாயரா? அவர் லாபடி பிளீட் பண்ணணும். ஏன்னா அவருடைய லா எந்த விதத்திலையும் குறைபடக்கூடாது, கொச்சப்படக்கூடாது. அதனால அதன்படி தான் பிளீட் பண்ணணும். அந்த லாவை கனப்படுத்துற மாதிரி அவருடைய இது இருக்கணும் இல்லைங்களா? கோர்ட்டை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, லாவை எந்த விதத்திலையும் வணைக்கக்கூடாது. அதுக்கு ஏற்றபடி தான் அவர் பிளீட் பண்ணணும். அப்படித்தான் பிளீட் பண்றாரு. அதை பிளீட் பண்ணி முடிச்சு தன்னுடைய தகுதியை காமிச்சு இந்த குற்றவாளி நிரபராதி, இவனுக்கு விடுதலை வேணும், இவனுக்கு இன்னுமே ரட்சிக்கிற நிலையில் அவன் தொடர்ந்து விடாமுயற்சியின் கிருப அவனுக்கு தேவைன்றதுக்கு மன்றாடுறார். மன்றாடும் போது அந்த கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குது? ஆகவே இப்ப இந்த கோர்ட் என்ன முடிவு பண்ணியிருக்கிறது? இவன் குற்றமற்றவன் என்று நிரபராதி இவன் அவனுடைய சங்கிலிகளை கழுத்துங்க, அவன் போகட்டும். அவன் எவ்வளவு பெரிய பாவி செஞ்சிருக்கான், எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு வாதாடின லாயருடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவன் போகட்டும். நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா எத்தனை தப்புங்க செஞ்சிருக்கிறீங்க விசுவாசிகளாக? ஆனா எப்படியோ ஒரு நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதோ, வசனத்தை படிக்கும் போதோ, சபைக்கு வரும்போதோ, செய்தியை கேட்டவனோ அந்த குற்றமே திடீர்னு சில நேரத்தில் நீங்கி போகுது. கம்யூனியன் எடுத்த போதும் அந்த தப்பே உங்களுக்கு இன்னுமே ஞாபகம். ஏன் தெரியுமா? இது தானா நடந்ததுல எவ்வளோ பெரிய நீதி சபையில உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுனால தான் அந்த அவமானம், அந்த ஷேமு, அந்த கில்ட் உங்களுக்கு இல்லை. அவருடைய பரிந்து பேசுற பணி உங்களுக்காக. வி ஹாவ் அன் அட்வொகேட். நம்ம பாவம் செய்தா நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாருங்க. ஏன்னா அந்த விசுவாசம் ஊக்கப்படுத்தப்பட்டு விடாமுயற்சியின் கிருபை நமக்கு கிடைக்குது. நமக்காக இரக்கத்தை மன்றாடி கொடுக்கிறார் பாருங்களேன். அதனாலதான் தீர்ப்பு என்ன? ஒன்னு, அதே யோவான் 1:9 படிங்க. அது 1 யோவான் 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். எப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது இதெல்லாம் நடக்கிறதுனால, இதெல்லாம் நடக்கிறதுனால யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் Romans 8:1 ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் இந்த லாயர் நமக்கு இருக்கிறதுனாலங்க? இப்போ ஒருவன் பாவம் செய்தால் ஆக்கினை தீர்ப்பு எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? நமக்காக ஒரு அட்வொகேட் இருக்கிறார். தன்மேல் தன் குற்றத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாவ நிவர்த்தி பலியை காண்பித்து நம்மளை விடுதலை செய்ய ஒரு லாயர் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் எவன்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுதும் இருக்கிறார். அதோடு முடியல, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. அதனாலதான் குற்றம் வர முடியாது. அவர் அந்த லாயர் இருக்கிறதுனால தான் ஒருத்தனும் நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை தள்ள முடியாது. ரட்சிக்கிற நிலையிலேயே நாம் இன்று வரைக்கும் தொடர்ந்து போறதுக்கு, பரலோகம் முற்று மூலியமா ரட்சிக்கப்படுறதுக்கு அட்வொகேட் நமக்கு ஒரு லாயர் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு அருமையான வசனம். அதனால தாங்க ஒரு விசுவாசியுடைய ஆத்மா காக்கப்படுது. இதனால தாங்க ஒரு விசுவாசியுடைய ஆத்மா சாத்தான் குழம்பப்பட்டு எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டால், எவ்வளவுதான் துன்படுத்தப்பட்டால், ஒரு விசுவாசம் விடாமுயற்சி, விசுவாசிகளுடைய விடாமுயற்சி ஏன் நடக்குது? பிகாஸ் வி ஹேவ் அன் அட்வொகேட். நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறதுனால. யோசிச்சு பாருங்களேன் இந்த வசனத்தினுடைய அழகு பாருங்களேன். எவனாகிலும் தொடர்ந்து ஜபம் செய்தால் அவனுக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறார் அப்படின்னு வருதா? எவனாவது தொடர்ந்து வேதத்தை படித்தால் அவனுக்கு ஒரு அட்வொகேட் இருக்கா? இல்ல. எவனாகிலும் பாவம் செய்தான், பாவம் செஞ்சுட்டு குற்றத்துல வேதனையில ஐயோ இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டேனேன்னு வாடிக்கிட்டு இருதய வேதனையில நம்ம வந்து தேவனுடைய பிள்ளையா நானேன்னு வாடும் போது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவிசேஷம், உனக்காக ஒரு அட்வொகேட் இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசி தேவனிடத்தில் ஒப்புரவாகி ரட்சிப்பின் நிலையில உன்னை தொடர்ந்து காக்க ஒரு அட்வொகேட் இருக்கிறார். என்ன ஒரு செய்தி, என்ன ஒரு அதிசயம். இந்த அட்வொகேட் ரொம்ப விசேஷம். இந்த அட்வொகேட் நீங்களா ஏற்படுத்தின அட்வொகேட் இல்லை, அவரா நியமிச்சுக்கிட்டு இருந்த அட்வொகேட் இல்லை. அப்படி இருந்தா ஒருவேளை அவர் கேஸை லூஸ் பண்ணிடலாம். அந்த ஜட்ஜை ஏற்படுத்தின அட்வொகேட். ஏன்னா அவரு ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வசனம் வருது பாருங்களேன், கிறிஸ்து. அது மாத்திரமா இல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அட்வொகேட், முற்றிலுமாக நம்மளை ரட்சிப்பதற்காக அட்வொகேட் பண்ணப்பட்ட, எல்லா பரிசுத்தாவில அளவில்லாதபடிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ் குவாலிஃபைட். அந்த பணியை முற்று மூலியமா செய்யறதுக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருடைய பேரே அவரு வெற்றியை கொடுக்கும். இயேசு நாவே பாவிகளை ரட்சிக்கிறவர் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, இந்த அட்வொகேட்டுக்கு சோதனைனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்காத ஒரு அட்வொகேட் இல்ல, சோதனையின் வல்லமை தெரியாத அட்வொகேட் இல்ல. ஏன் உளுந்துடுறோம், ஏன் இவ்வளவு இது இருந்தாலும் நம்ம இழந்துடுறோம், நம்மளை பத்தி தெரிஞ்ச அட்வொகேட். எப்பப்பா நம்மளோடு பரிதவிக்கிற அட்வொகேட். இப்படி ஒரு அட்வொகேட் நமக்கு இருக்கிறார். நம் சார்பாக பேசுகிற ஒரு நண்பர் சகோதரர் நமக்கு இருக்கிறார். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ரெண்டு மூணு பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான சத்தியம், இதை தொடர்ந்து கூட தியானிக்கலாம். நம்ம இன்னைக்கு பந்தியில நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பந்தி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட போகுது. இயேசு கிறிஸ்துவனுடைய அளவற்ற கிருபையின் இன்னொரு ஆதாரம் இது இல்லைங்களா? அவர் என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்க யோசிக்கிறீங்களா, அவர் நம்மள நினைக்கிறாரா? ஒரு பாட்டு வருது இல்லையா, என்னை மறவா. மறந்தா தானப்பா நினைக்கிறதுக்கு, நீ மறக்கிற மாதிரி இருக்கிற நீ மறந்தா தானே என்னை மறவா. இயேசு நாதா ஒரு நிமிஷமும் மறக்காதவர். ஆனா நம்ம தான் அவரை மறந்துடுறோம். அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும், எவ்வளோ அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு அவரை நினைக்க வந்திருக்கிறோம். என்னை மறவா இயேசு நாதா. இன்னைக்கும் நாம் தொடர்ந்து விசுவாசத்துல, இன்னைக்கு வரைக்கும் நீங்க விசுவாசத்துல காத்து வரீங்கன்னா அது காரணம் அவர் இப்ப செய்து வருகிற பணி. இன்னைக்கு காலையில கூட நான் ஆராதனைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஆராதனை செய்யும் போது மனசு எங்கேயோ போய் ஒரு காரியத்தை யோசிக்க, தப்பான காரியத்தை மனசுல வந்துருச்சு. நான் யோசிச்சு பார்த்து நான் தொடர்ந்து எப்படி இருக்க முடியும்? இந்த நிமிஷத்துலயும் அவர் எனக்காக பரிந்து பேசுறவர். ஒவ்வொரு செகண்ட்லயும் எனக்காக பரிந்து பேசுறவர். ஆறாவதுலயோ என் மனசு செதறதே, ஏதோ நீ யோசிக்குதேன்னு எனக்காக பரிந்து பேசுற ஒரு அட்வொகேட் நமக்கு இருக்கிறாருங்க. நீங்க மறந்துட்டீங்களா அவரை? என்னை மறவா இயேசு நாதா. அவர் ஆழ்ந்த நன்றியோடு நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். அது ஒரு கடமை மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஏன்னா இயேசுவை நம்ம நினைச்சு பார்க்கறதே ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். அவர் நினைச்சு பார்க்கறதே பெரிய மீட்பின் நன்மை நமக்கு ஏற்படும். நம்ம ஆத்மா மிகவும் புதுப்பிக்கப்படுது, ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது அவரை நினைச்சு பார்க்கறதே. நமக்காக அவர் என்ன செஞ்சாரு, எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சாரு, நம்மளுடைய காயப்பட்ட மனசாட்சி ஆறுறதும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறதும் அவருடைய நினைவு கூறுறதுலயே இருக்குங்க. அவர் நினைச்சு பார்த்தா போதும், அவரை நினைச்சு பார்க்க நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு உயிர்ப்பிக்குதலின் விருந்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் பந்திக்கு. நம்ம பிராக்டிக்கலாக அநேக சில நேரங்களில் விழுந்துடும் போது, தப்பு செய்யும் போது, கடமையை தவறும் போது, மனசாட்சி நம்மளை வாட்டும் போது, சாத்தான் நம்மளை மீண்டும் மீண்டுமா குற்றப்படுத்தும் போது, இன்னுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, அட்வொகேட் அட்வொகேட் கிட்ட பேசு அப்படின்னு சில பேர், யாராவது போலீஸ் கிளீஸ் வந்தா என் லாயர் கிட்ட பேசிக்க நீ என் கிட்ட வராத அப்படின்னு. நமக்கு இருக்கிறாருங்க ஒரு அட்வொகேட். அட்வொகேட் என்ன ஒரு ஆறுதல், பாவிகளுக்கு விசுவாசத்தோடு நம்ம வரும்போது வியாவன் அட்வொகேட் நமக்காக முற்றிலுமாக நம்மளை கழுவுற ரத்தமும், நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரிய பணியும், நமக்காக பாவ நிவர்த்தியின் கிருபாதார பலியும் கொடுத்து நாம் முற்றுமுழியா ரட்சிக்கப்பட எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிற அட்வொகேட் எவ்வளவு குளோரியஸ். யோசிச்சு பாருங்களேன், இங்க ஒரு வேளை நான் ஒரு மெம்பருக்கோ சர்ச் மெம்பருக்கோ யாருக்கோ பேசலாம், தேவனோடு மிக நெருங்கிய விதத்துல நீங்க வாழ்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். பிதாவுடைய வீட்டில் அவருடைய ஆனந்தத்தில் ஐக்கியத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் அதுலேருந்து விழுந்து போயிருக்கலாம். இப்போ ஆண்டவர்கிட்டேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு தப்பு செஞ்சோ, பராமரிப்பின் கஷ்டமோ உபத்திரவமோ, ஆண்டவர்கிட்ட ஐக்கியமே இல்லை இப்போ, வேதம் படிக்கிறது சந்தோஷமே இல்லை இப்போ, ஜபம் பண்ணுற ஊக்கமே இல்லை இப்போ. ஏதோ பேருக்கு கிறிஸ்தவத்துக்கு ஓடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வருவோன்ற ஒரு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நீங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்கலாம், ஆண்டவர் 51வது சங்கீதத்தை எடுத்து ஆண்டவரே என்ன மன்னிங்க மன்னிங்கன்னு, ஆனால் ஊக்கம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. சில நேரங்களில் இந்த குற்ற உணர்வு நம்ம விசுவாசத்தையோ நம்மளுடைய நம்பிக்கையோ ரொம்ப பலவீனம் ஆக்கிறது. பாவம் தான் அது செய்யுது, விசுவாசத்துக்கு நேர் விரோதமானது பாவம். சில நேரங்களில் பாவ குற்றம் நம்மளை என்ன பண்ணணும் தெரியுமா, பயம் கொடுத்து நம்ம விசுவாசத்தையே பலவீனம் ஆக்கிறோம். அப்படி செஞ்சு பல நாட்கள் நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் விலகி அந்த கெட்ட குமாரன் மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, பன்னி தொட்டியில் அந்த பன்னி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கூட இருக்கலாம், நீங்கள் அந்த நிலைமை கூட போயிருக்கலாம். ஆனால் பிதா உங்களை அன்போடு இந்த வசனத்தின் மூலமாக அழைக்கிறார், நீ பாவம் செஞ்சு எவ்வளோத்தான் நீ தூரம் என்னை விட்டு போயிருந்தாலும் உனக்காக நான் ஒரு அட்வொகேட் பண்ணியிருக்கேன், திரும்பி வா கெட்ட குமாரனே, திரும்பி வா, உனக்கு எல்லா பாவ நிவர்த்தி. ரொம்ப பாவம் செஞ்சுட்டேனே, ரொம்ப மாத கணக்கில் வருஷ கணக்கில் தூரம் இருந்துட்டேனே, ரொம்ப கீழே போயிட்டேனே, நான் தாவீது மாதிரி பயங்கரமான நிலைமைக்கு போயிட்டேனே, நான் இனிமேல் வர முடியுமா, முற்றுமுழிய ரட்சிக்கிற ஒரு அட்வொகேட் இருக்கிறார், வா. பிதா கூப்பிட்றார், அவருடைய அன்பில் கூப்பிட்றார், காத்துக்கிட்டு இருக்கிறார், ஆடெல்லாம் வெட்டியாச்சு, விருந்தெல்லாம் ரெடி, உனக்காக வஸ்திரமெல்லாம் ரெடி, வெயிட் பண்ணி கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு, உனக்காக எல்லாம் ரெடி, உனக்காக ஒரு அட்வொகேட்டம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கு, நீ வா திருப்பி. நீ பாவம் செய்த ரொம்ப பாவம் செஞ்சுட்டேங்களே, ரொம்ப நாள் இருந்துட்டேங்களே, திருப்பி வா, என்னுடைய ஐக்கியத்துக்கு வா. எவ்வளோ ஆர்வம் பிதாக்கு பாருங்களேன். அந்த கெட்டகுமார் வரும்போது என்ன பண்ணார், அவர் வரட்டும் அப்படின்னு இருந்தாரா? அந்த காலத்துலலாம் வயசானவங்க ஓடுறதெல்லாம் கஷ்டம், அந்த லுங்கியை ஒரு மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்காம எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓடுற, வந்தீங்கன்னா போதும், உங்கள் மேலே உளுந்து அழுது கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து திருப்பியும் உங்களுக்கு கிருபையும் ரட்சிப்பில் விடாமுயற்சியின் ஆசீர்வாதத்தையும் ஏன் கொடுக்க மாட்டார், திருப்பி வாங்க, நமக்காக ஒரு அட்வொகேட் இருக்கிறார். அப்படி தான் அங்கே கூப்பிடுறாரு. அவருடைய ஐக்கியம் தானே பரலோக இன்பங்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்திலையும் வாழ வேண்டிய நாம் பன்னி தொட்டி சாப்பாடு சாப்பிட்டு திருப்தி இல்லாமல் ஏன் வாழணும், ரட்சிப்பில் எவ்வளோ ஆனந்தம், பாவ மன்னிப்பை விட ஒரு ஆனந்தம் நமக்கு இருக்குமா வாழ்க்கையில், அது அவர் கொடுக்குறாரு. அது ஒவ்வொரு நாளும் நீ பாவம் செய்தாலும் நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறார், நீ வந்து பரிந்து பேசுனா நீ குற்றம் நிவர்த்தி செய்யப்பட்டவன்ற பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குறன்றாரு. ஏன் வரக்கூடாது, நம்முடைய அவிவிசுவாசம் தாங்க தூரம் நம்மளை வைக்குது, விசுவாசத்தோடு இந்த அட்வொகேட்டை பிடிச்சி நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரேன்னு வரும்போது இன்னைக்கு ஏன் அந்த பந்தி ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையாக ஒரு ரிவைவலாக எழுப்புதலாக நமக்கு மாறக்கூடாது. நம்முடைய இருதயங்கள் சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாக நம்ம விசுவாச அறிக்கையில் போட்டிருக்கு. ஆரம்பத்தில் நம்ம பாவிகள்னு உன்ன நினச்சி வந்திருக்கலாம், ஆனால் போக 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 நம்ம இருதயத்தின் அகோரம் எவ்வளோ பெருசுன்னு கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு தான் தெரியும். ஐயோ நான் இவ்வளோ மோசமானவனா, இவ்வளவு காப்பாத்தின பிறகும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ராவிட்டி சீரழிவு உடைஞ்சு வெளியே வர்றும் போது தலை மேல கை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்படி நீங்க ஆயிரலாம், அது சகஜம்தான். ஆனா தேவனுடைய ஆவி உங்களை பிரகாசிப்பித்து, பிதா பாருங்க எவ்வளவு தான் மோசமா இருந்தாலும் ஒருவன் பாவம் செய்தா கேட்ட வயிடா வைக்கிறார். ஒருத்தன் பத்து வாட்டி பாவம் செஞ்சா இல்ல, கொஞ்சம் பாவம் செய்தான் ஒருவன், யாராவது இவன் தான் அவன் தான் இல்ல, யாராவது நீங்க யார் இருக்கிறீங்களோ வாங்க. எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு நம்ம, அவர் நம்மளோடு ஒப்புரவாகி அவருடைய ஐக்கியத்தையும் ரட்சத்தின் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய இறக்கம் பாருங்களேன். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிட்டோம். இன்னைக்கு பந்திக்கு வரும்போது தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். இதை உணர்ந்து நம்ம பந்திக்கு வருவோம். கெட்ட குமாரன்கள் மாதிரி பிதாவுடைய வீட்டின் விருந்துக்கு வருவோம். ஜெபம் பண்ணுவோம்.